அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு மூன்றாம் பாகம் அத்தியாயம் ஆறு. சிற்பியின் வீடு. அடர்ந்த காட்டின் வழியே ஒரு கொடி வழி சென்றது. பட்டப்பகலிலேயே அந்த வழியில் இருள் சூழ்ந்திருக்கும். நடுநிசையில் கேட்க வேண்டியதில்லை. பெரிய பாதையில் ஆங்காங்கு எட்டி பார்த்த நட்சத்திர வெளிச்சம் கூட இந்த கொடி வழியில் கிடையாது. அப்படிப்பட்ட இருளில் முன்பின் தெரியாத யாரோ ஒருவனை பின்தொடர்ந்து காட்டுக்கொடி வழியில் செல்லும்போது விக்ரமனுடைய தீர நெஞ்சம் கூட திக் திக் என்று அடித்து கொண்டது. வழியோ மிகவும் குறுகலானது. இருபுறத்திலும் தழைத்திருந்த மரக்கிளைகளும் செடிகளும் கொடிகளும் அடிக்கடி விக்ரமன் மேல் உராய்ந்தன. வெகு சமீபத்திலிருந்த ஆந்தைகளும் கோட்டான்களும் கர்ணகடூரமான குரலில் சத்தமிட்டன. எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து ஒரு உருமல் சத்தம் வந்தது. அதை கேட்ட குதிரை கனைத்தது. ஒற்றர் தலைவன் அப்போது குதிரையை தட்டி கொடுத்தான். அது "நான் இருக்கிறேன், பயப்படாதே" என்று சொல்வது போல் இருந்தது. முதலில் குதிரையும் பிறகு ஒற்றர் தலைவனும் பின்னால் விக்ரமனுமாகப் போய்க் கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தில் ஒரு மரத்தின் வேரில் கால் தடுக்கி விக்ரமன் கீழே விழுந்தான். ஒற்றர் தலைவன் அவனுடைய கையை பிடித்து தூக்கிவிட்டான். அப்போது விக்ரமனுக்கு உண்டான வியப்புக்கு அளவே இல்லை. ஆஹா, இது எத்தகைய இரும்புக்கை! இந்த கையில்தான் எவ்வளவு வலிவு! இந்த ஒற்றர் தலைவன் சாதாரண மனுஷனில்லை, மகாவீரனாயிருக்க வேண்டும். சக்கரவர்த்தி ஒவ்வொரு வேலைக்கும் சரியான ஆளைத்தான் தெரிந்திருக்கிறார் என்று எண்ணினான். இன்னும் எவ்வளவு தூரம் இந்த கொடி வழியாகப் போக வேண்டுமோ என்று விக்ரமன் எண்ணிய சமயத்தில் சட்டென்று இருள் சிறிது அகன்று வானம் தெரிந்தது. எதிரில் ஒரு கட்டடம் இருப்பது லேசாக புலப்பட்டது. "நான் சொன்ன இடத்துக்கு வந்துவிட்டோம். இந்த வீட்டில் இரவை கழிக்கலாம். பொழுது விடிந்ததும் நீர் கிளம்பலாம்" என்றான் ஒற்றர் தலைவன்.
"ஆகட்டும். ஆனால் இது யாருடைய வீடு?
இப்படிப்பட்ட அடர்ந்த காட்டின் நடுவே யார் வீடு கட்டிக்கொண்டு வசிக்கிறார்கள்? எதற்காக?" என்று விக்ரமன் வியப்புடன் கேட்டான். "இந்த வீட்டை கட்டியவர் இப்போது இல்லை. அவர் இருந்தபோது இங்கே இவ்வளவு அடர்ந்த காடாகவும் இல்லை. அது பெரிய கதை. ராத்திரி உமக்கு தூக்கம் வராவிட்டால் சொல்கிறேன்" என்றான் ஒற்றர் தலைவன். பிறகு அவன் வீட்டண்டை நெருங்கி கதவை இடித்தான். வீட்டின் சமீபத்தில் வந்ததும் விக்ரமன் அது சாதாரண வீடு அல்லவென்பதைக் கண்டான். சித்திர மண்டபமோ அல்லது சிற்பக்கோயிலோ என்று சொல்லும்படியாயிருந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் கதவு திறந்தது. கதவை திறந்தவள் ஒரு தொண்டு கிழவி. அவள் கையில் ஒரு கல்விளக்கு இருந்தது. கிழவி கதவை திறந்ததும் முன்னே நின்ற ஒற்றர் தலைவனை வியப்புடன் ஏறிட்டு பார்த்தாள். அப்போது அவளுடைய புருவங்கள் சிறிது மேலே சென்றன. இடது கையின் ஆட்காட்டி விரலை அவன் லேசாக தன் உதடுகளின் மேலே வைத்து உடனே எடுத்துவிட்டான். அந்த சமிக்ஞையின் கருத்தை கிழவி உணர்ந்திருக்க வேண்டும். உடனே அவளுடைய முகத்திலிருந்து வியப்புக்குறி மாறிவிட்டது.
"வாருங்களையா" என்று சொல்லிவிட்டு கிழவி கதவை நன்றாய்த் திறந்தாள்.
இருவரும் உள்ளே பிரவேசித்தார்கள். அந்த வீட்டுக்குள் அடிக்கடி சென்று பழக்கப்பட்டது போல் குதிரை உள்ளே நுழைந்தது. அது நேரே கூடம் முற்றம் எல்லாவற்றையும் தாண்டி பின்புறக் கதவண்டை போய் நின்றது. கிழவி அங்கே சென்று அந்த கதவையும் திறந்தாள். குதிரை தானாக அதன் வழி புகுந்து சென்றது. ஒற்றர் தலைவன் அப்போது விக்ரமனை பார்த்து, "இந்த குதிரையின் அறிவை என்னவென்று சொல்வது? முன்னொரு தடவை இங்கே நான் வந்தபோது பின்கட்டில் குதிரையை கட்டியிருந்தேன். இம்முறை அதுவே தன் இருப்பிடத்தை தேடிக்கொண்டு போகிறது. நானும் போய் அதை கொஞ்சம் கவனித்துவிட்டு வருகிறேன். நீர் இங்கேயுள்ள சிற்ப வேலைகளை பார்த்து கொண்டிரும்" என்று சொல்லிவிட்டு பின் கதவு வழியாக புகுந்து சென்றான். கிழவியும் கல்விளக்குடன் அவனைத் தொடர்ந்தாள். சுவரிலிருந்த மாடத்தில் நந்தா விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதன் வெளிச்சத்தில் விக்ரமன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அது நிச்சயமாக வீடு அல்ல, சிற்ப மண்டபம்தான் என்று அவனுக்கு தோன்றிற்று. எங்கே பார்த்தாலும் அற்புத சிற்பத்திறமை வாய்ந்த சிலைகள் காணப்பட்டன. சுவர்களில் பல வர்ணங்களில் தீட்டப்பட்டிருந்த சித்திரங்கள் காட்சியளித்தன. அவை வரையப்பட்டு அநேக வருஷங்கள் ஆகியிருக்க வேண்டுமென்றாலும் ஓவியங்களின் உயிர்களை சிறிதும் குன்றவில்லை. சிலைகளிலும் சித்திரங்களிலும் முக்கியமாக ஒரு பெண்ணின் உருவம் அதிகமாய் காணப்பட்டது. அந்த உருவத்தில் தெய்வீக சௌந்தரியத்தின் கலை தோன்றிற்று. நாட்டியக்கலைக்குரிய பலவித தோற்றங்களிலும் பாவங்களிலும் அந்த பெண் உருவத்தின் சிலைகளும் ஓவியங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் அழகையும் கலைத்திறனையும் கண்டு விக்ரமன் பிரமிப்பை அடைந்தான். உறையூர் சித்திர மண்டபத்திலும் மாமல்லபுரத்து கலை விழாவிலும் தான் முன்னர் பார்த்த சித்திரங்கள் சிற்பங்கள் எவையும் இந்த பாழடைந்த மண்டபத்துக்குள் மறைந்து கிடக்கும் சிற்பங்களுக்கு அருகில் கூட வர முடியுமா என்று வியந்தான். இவற்றையெல்லாம் அமைத்த மகா சிற்பி எவனோ என்று அறிந்து கொள்ள அவன் துடிதுடித்தான். இதற்குள் ஒற்றர் தலைவன் குதிரையின் போஷாக்கை கவனித்துவிட்டு உள்ளே வந்தான். விக்ரமன் அவனை நோக்கி, "ஐயா,
என்ன ஆச்சரியமான சிற்பங்கள் இவை! எந்த மகா சிற்பி இவற்றை அமைத்தவன்? தெய்வீக அழகு பொருந்திய ஒரு பெண்ணின் உருவம் இங்கே அதிகமாய் காணப்படுகிறது. அந்த பெண் உண்மையாக இருந்தவளா, அல்லது சிற்பியின் சிருஷ்டியா? இந்த அற்புத சிற்பங்களெல்லாம் ஏன் இந்த இருண்ட காட்டுக்குள் கிடக்க வேண்டும்? ஏன் எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கும்படி செய்யக்கூடாது? இதையெல்லாம் எனக்கு விவரமாய்ச் சொல்ல வேண்டும் என்றான். நான் தான் சொன்னேனே, அது பெரிய கதை என்று. மிஞ்சியுள்ள இரவை தூக்கமின்றி கழிக்க உனக்கு இஷ்டமிருந்தால் சொல்கிறேன். எனக்கு பசி பிராணன் போகிறது. இதோ பாட்டி பொரிமாவும் வெல்லமும் கொண்டு வருகிறாள், முதலில் சாப்பிடுவோம் என்றான் ஒற்றர் தலைவன். அவ்விதமே இருவரும் சாப்பிட்டார்கள். சாப்பிடும்போது, தங்கள் பெயர் என்னதென்று இன்னும் எனக்கு சொல்லவில்லையே என்றான் விக்ரமன். என் பெயர் வீரசேனன். உம்முடைய பெயர்? விக்ரமன் சிறிது வியப்புடன், என் பெயர் தேவசேனன் என்றான்.
ரொம்ப நல்லது. நம் இருவருக்கும் பெயர் ஒற்றுமை இருக்கிறது. ஆகையால் நீர் மனம் விட்டு என்னிடம் பேசலாம். உறையூருக்கு நீர் இவ்வளவு அவசரமாக போக விரும்பிய காரணம் என்ன? இரத்தின வியாபாரம் செய்வது உமது நோக்கமாயிருந்தால் முதலில் காஞ்சி நகருக்கல்லவா போக வேண்டும்?
ஒற்றர் தலைவனிடம் நன்றியும் அன்பும் கொண்டிருந்த விக்ரமனுக்கு இப்போது சந்தேகமும் பயமும் தோன்றின. ஒருவேளை இவன் நம்முடைய உண்மையை கண்டுபிடித்துவிட்டால்? கொஞ்சம் ஜாகிரதையாகவே நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தாயார் உறையூரில் இருக்கிறாள். அவளை பார்க்கும் ஆவலில்தான் சீக்கிரமாக போக விரும்புகிறேன்.
இதென்ன, நீர் செண்பகத்தீவைச் சேர்ந்தவர் என்றல்லவா சொன்னீர்?
என்னுடைய சொந்த ஊர் உறையூர்தான். சில வருஷங்களுக்கு முன்பு பொருள் தேடுவதற்காக செண்பகத்தீவு சென்றேன். உறையூர் பல்லவராஜ்யத்துடன் சேர்ந்துவிட்ட பிறகு அதன் பழைய செழிப்பெல்லாம்தான் போய்விட்டதே. ராஜகுடும்பம் இல்லாத ஊரில் இரத்தின வியாபாரம் என்ன நடக்கும்?
ராஜகுடும்பத்தை பிரஸ்தாபித்தால் ஒருவேளை ராணி அருள்மொழியைப் பற்றி வீரசேனன் ஏதாவது சொல்லக்கூடும் என்று விக்ரமன் எதிர்பார்த்தான்.
ஆனால் அவனுடைய எண்ணம் நிறைவேறவில்லை. அதன்பின் வீரசேனன் சாப்பிட்டு முடியும் வரையில் மௌன விரதத்தை மேற்கொண்டிருந்தான். சாப்பாடு முடிந்த பிறகு விக்ரமன் மறுபடியும் அந்த சிற்ப மண்டபத்தின் கதையை சொல்லும்படி கேட்டான்.
ஐயா தேவசேனரே, உமக்கு மரணத்தில் நம்பிக்கை உண்டா
என்று ஒற்றர் தலைவன் கேட்டபோது விக்ரமனுக்கு ஒன்றும் புரியவில்லை.
இதென்ன கேள்வி? மரணத்தில் நம்பிக்கை உண்டா என்றால்?
அதாவது மனிதர்கள் உண்மையில் மரணமடைகிறார்கள் என்பதாக நீர் நினைக்கிறீரா?
உயிர் போய்விட்டது என்று நாம் சொல்லும்போது உண்மையில் உயிர் போகிறதா, அல்லது உடல் மட்டும் போய் உயிர் இங்கேயே இந்த உலகத்திலேயே சுற்றி கொண்டிருக்கிறதா?
இறந்து போனவர்கள் நம்மை பற்றி நினைக்கிறார்களா? நம்மை பார்க்க வருகிறார்களா? நம்முடைய நடவடிக்கைகளை அவர்கள் கவனிப்பதுண்டா?
விக்ரமனுக்கு ஏதோ தன்னுடைய தந்தை பார்த்திப மகாராஜாவின் நினைவு வந்தது. அவருக்கு தான் கொடுத்த வாக்குறுதியும் ஞாபகம் வந்தது. அவர் இப்போது இவ்வுலகில் இருந்து தன்னுடைய செயல்களை கவனித்துக் கொண்டு வருகிறாரா?
எனக்கும் உங்களைப் போல் சில சமயம் தோன்றுவதுண்டு.
அந்த சந்தேகத்தை தீர்ப்பாரைத்தான் காணோம்.
எனக்கென்னவோ மரணம் என்பதே பொய் என்று தோன்றுகிறது. மரணத்துக்காக விசனப்படுவதும் பெரும் மூடத்தனம் என்று நினைக்கிறேன். இதோ இந்த வீட்டில் 30 வருஷத்துக்கு முன்னால் ஆயனச் சிற்பியும் அவருடைய மகள் சிவகாமியும் வாழ்ந்தார்கள். அப்போதெல்லாம் இங்கே ஜல் ஜல் என்று சதங்கை ஒலியும் கல் கல் என்று கல்லொளி ஒலியும் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருக்கும். சிவகாமி அற்புத நடனமாடுவாள். அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து பார்த்து ஆயன சிற்பி சித்திரம் எழுதுவார், சிலைகள் அமைப்பார்.
ஓஹோ, இந்த தெய்வீக கலையுள்ள பெண் அந்த சிவகாமிதானா?
ஆமாம், அப்போது நான் இங்கே அடிக்கடி வருவதுண்டு. மகேந்திர சக்கரவர்த்தியின் காலம். அவருடைய புதல்வருக்கு அச்சமயம் உம்முடைய வயதுதான் இருக்கும். அவருடன், நரசிம்மவர்மருடன் நானும் வருவேன். தூரத்தில் வரும்போதே இந்த வீட்டுக்குள்ளிருந்து சதங்கையின் ஒலி கிளம்புவது கேட்கும். ஆயனரும் சிவகாமியும் இப்போது இங்கே இல்லை என்று என்னால் நம்பவே முடியவில்லை. அவர்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்கள் என்றே நினைக்கிறேன்.
இதோ உற்று கேட்டால் சதங்கையின் ஒலியும் கல்லொளியின் ஒலியும் என் காதுக்கு கேட்கின்றன.
விக்ரமனுடைய ஆவல் அளவு கடந்து பொங்கிற்று. ஆயனரையும் சிவகாமியையும் பற்றி விவரமாய்ச் சொல்ல வேண்டுமென்று வீரசேனரை வேண்டிக் கொண்டான். அவரும் விவரமாகச் சொன்னார். ஆயனருடைய அபூர்வ சித்திரத்திறமை குறித்தும், அவருடைய பெண்ணின் அற்புத சௌந்தரியத்தைப் பற்றியும், அவளுடைய நடனக்கலைத்திறனைப் பற்றியும் சொன்னார். நரசிம்ம சக்கரவர்த்தி இளவரசராயிருக்கும் காலத்தில் அவருக்கும் சிவகாமிக்கும் ஏற்பட்ட தெய்வீக காதலைப் பற்றி இலேசாக குறிப்பிட்டார். வடக்கே இருந்து ராட்சச புலிகேசி படையெடுத்து வந்ததினால் அந்த காதல் தடைப்பட்டது பற்றியும், சிவகாமியை புலிகேசி சிறைப்பிடித்துச் சென்றது பற்றியும் விவரித்தார். சிவகாமியை விடுவிக்க நரசிம்மர் செய்த முயற்சிகளையும், சிவகாமியின் சபதத்தையும், அதை நரசிம்மர் நிறைவேற்றி வைத்ததையும், இவ்வளவுக்கும் பிறகு சிவகாமி தன்னுடைய காதல் பூர்த்தியாக முடியாத காதல் என்பதை உணர்ந்து நெஞ்சு உடைந்ததையும் பற்றிச் சொன்னார். கதையை கேட்டுக்கொண்டு வரும்போது விக்ரமன் பல தடவை கண்ணீர் விட்டுவிட்டான். நரசிம்ம சக்கரவர்த்தியின் மேல் அவனுக்கிருந்த மதிப்பு பன்மடங்கு உயர்ந்தது. அவரிடம் அவனுக்கு அபிமானமே உண்டாகிவிட்டது. பார்த்திப மகாராஜாவுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நினைத்துக்கொண்டு நரசிம்மர் தன்னுடைய குலப்பகைவர் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டான். கதை முடிந்த சமயம் வெள்ளி முளைத்து விட்டது. ஒரு நாழிகை பொழுதுதான் அவர்கள் தூங்க முடிந்தது. பட்சிகளின் உதயகீதத்தினால் எழுப்பப்பட்ட விக்ரமன் கண்விழித்த போது முதல் நாள் இரவின் சம்பவங்களெல்லாம் கனவோ என்ற சந்தேகம் உண்டாயிற்று. சுற்றுமுற்றும் பார்த்து, கனவல்ல, எல்லாம் உண்மைதான் என்று நிச்சயம் பெற்றான். ஐயா தேவசேனரே, குதிரை சிரமபரிகாரம் செய்து கொண்டு சித்தமாயிருக்கிறது. நம்மைப் போலது இரவில் கண்விழிக்கவில்லையல்லவா? நீர் காலை கடன்களை முடித்ததும் உறையூருக்கு கிளம்பலாம் என்று ஒற்றர் தலைவனின் குரல் வெளியிலிருந்து கேட்டது. அவ்விதமே காலை கடன்கள் முடித்து கிழவியளித்த எளிய உணவையும் உட்கொண்ட பின் விக்ரமன் வீரசேனரிடம் விடை பெற்றான். அப்போது அவன், ஐயா, உமக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன். என் உயிரைக் காப்பாற்றியதற்கு பிரதி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் குதிரையை இலவசமாக பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை. குதிரைக்கு ஈடாக இந்த இரத்தினங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கைப்பிடி இரத்தினங்களை அள்ளி கொடுத்தான். நீர் சொல்வது தவறு. என் அருமை குதிரையை நான் உமக்கு தானம் செய்யவில்லை. இரவலாகத்தான் கொடுத்திருக்கிறேன். உறையூரில் உமது காரியத்தை முடித்துக்கொண்டு இதே இடத்தில் வந்து திருப்பி குதிரையை ஒப்புவிக்க வேண்டும் என்றான் ஒற்றர் தலைவன். அப்படியே செய்கிறேன். ஆனாலும் என்னுடைய நன்றிக்கு அறிகுறியாக இந்த இரத்தினங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் விக்ரமன். வீரசேனன் அதற்கிணங்கி இரத்தினங்களை பெற்றுக்கொண்டான். விக்ரமன் குதிரை மீதேறியதும் ஒற்றர் தலைவன் குதிரையை தட்டி கொடுத்து, ஐயா, இந்த குதிரை அடிக்கடி உறையூருக்கு போய் பழக்கமானது. அதற்கே பாதை நன்றாக தெரியும். அதன் வழியே விட்டுவிட்டால் உம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். நீர் வழி விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றான். குதிரை காட்டுப்பாதையில் போகத் தொடங்கியது. சிற்பியின் வீடும் ஒற்றர் தலைவனும் மறையும் வரையில் விக்ரமன் திரும்பி பார்த்து கொண்டே போனான். காலை வெளிச்சத்தில் அந்த ஒற்றர் தலைவனை பார்த்தபோது ஆஜானுபாகுவான் அவனது கம்பீரத் தோற்றமும் முகப்பொலிவும் விக்ரமனுடைய மனத்தை பெரிதும் கவர்ந்தன. வெகு நேரம் வரையில் அந்த தோற்றம் அவனுடைய மனத்தை விட்டு அகலவில்லை. இத்துடன் அத்தியாயம் 6 சிற்பியின் வீடு நிறைவடைந்தது.